ஐயா தேவனே, சர்வவல்ல தேவனே, சரணம் ஐயா தேவனே, சர்வவல்ல தேவனே, பாவம் தீர ஜீவன் விட்ட
அன்பர்களே, அநீதி நிறைந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உண்மையோடு வாழ்கிறோமா, விட்டுக் கொடுத்து வாழ்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவை மாத்திரம் பிரியப்படுத்துவோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு முதல் வியாழன் வரை தவறாமல் கேட்கிற உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நிகழ்ச்சிக்கும் வரவேற்கிறோம். இன்று ரோமர் நிறுவனத்தின் கடைசி செய்திக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ரோமர் 16 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். இந்த அதிகாரத்திலே அப்போஸ்தலனாய பவுல் 35 நபர்களை குறித்து சொல்லியிருக்கிறார். ஒன்று, அவர்கள் ரோமாபுரியிலே வாழ்ந்தவர்கள், அல்லது கொரிந்துவிலிருந்து இந்த கடிதத்தை எழுதியபொழுது அவரோடு இருந்த விசுவாசிகள். முதல் 2 வசனங்களிலே கெங்கரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக இருந்த பெபேயாளை குறித்து பார்த்தோம். 3-4 வசனங்களிலே பிரிஸ்கிலாவை குறித்தும் ஆக்கிலாவை குறித்தும் பார்த்தோம். தொடர்ந்து 5 வசனம் முதல் பார்ப்போம். ரோமர் 16:5 வசனம், அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேயத்தை வாழ்த்துங்கள். ஆதி காலங்களிலே நாம் பார்க்கிறது போல திருச்சபையானது வீடுகளிலேதான் கூடியிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 12:12 வசனம் மற்றும் 1 கொரிந்தியர் 16:19 மேலும் கொலோசியர் 4:15 பிலமோன் 2 இந்த வசனங்களிலேயும் நாம் இதை குறித்து பார்க்கலாம். வேத பண்டிதர் சாண்டி என்பவர் சொல்லும்பொழுது 3வது நூற்றாண்டு வரை கர்த்தரை ஆராதிக்க ஆலயங்கள் எழும்பியதாக தெரியவில்லை என்கிறார். இன்றும் பலருடைய விசுவாசம் என்னவென்றால் திருச்சபையானது வீடுகளிலே ஆரம்பமானது, அது மீண்டுமாக வீடுகளிலே கூடும் சபைகளாகும் என்று சொல்கிறார்கள். ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிற கட்டிடங்கள் வெறும் கட்டிடங்கள் தானே ஒழிய விசுவாசிகளே உண்மையான திருச்சபை. சபை என்று சொல்லும்பொழுது கட்டிடங்களை நாம் யோசிக்கக்கூடாது, அது விசுவாசிகளின் ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவர்கள் வீட்டிலே கூடிய சபையைப் போல பல வீடுகளிலேயும் சபை கூடி வந்தது. எப்பனேத் என்று சொல்லும்பொழுது புகழப்பட்டவன் என்று பொருளாகும். இங்கே நாம் பார்ப்பது போல ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகிய அகாயாவிலே பவுல் அப்போஸ்தலனாலே முதலாவது கர்த்தருக்குள்ளே வழிநடத்தப்பட்ட ஒரு விசுவாசி. பாருங்கள், ரோமர் 16:6, எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். மரியாள் என்பது ஒரு யூத பெயர். இது கிரேக்க மொழியிலே மிரியாம் என்று சொல்லும் அதே வார்த்தையாயிருக்கிறது. இதன் பொருள் மீறுதல் என்பதாகும். இவரை குறித்து சொல்லும்பொழுது மிகவும் பிரயாசப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது களைத்து சோர்ந்து போகும் அளவிற்கு அவள் ஊழியத்திலே உதவி செய்கிறவளாய் காணப்பட்டிருக்கிறாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கண்டுகொள்ளும் முன்னதாக அவள் ஒரு மீறுதலின் மகளாக இருந்திருக்கிறாள். இப்பொழுது அவள் களைத்து போகும் மட்டுமாக கர்த்தருக்காக பணிபடை செய்கிறவளாய் மாறிவிட்டாள். மற்ற விசுவாசிகளுக்காக செய்கையிலே சேவை செய்கிறவளாயிவிட்டாள். ஏனென்றால் இப்பொழுது இயேசுவிற்கு கீழ்ப்படுகிற ஒரு மகளாயிருக்கிறாள். ரோமர் 16:7, அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற ஆண்டோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். ஆண்டோனிக் என்பது ஒரு கிரேக்க பெயர். இது ஒரு கிரேக்க அடிமையை குறிக்கிறது. யூனியா இது ஒரு ரோம பெயர். இது ஆணா பெண்ணா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்களை குறித்து பவுல் சொல்லும்பொழுது என் இனத்தாரும் என்று குறிப்பிடுகிறார். ஒருவேளை அப்போஸ்தலனாய் பவுலை போல இந்த யூனியாவும் பென்னிமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவனாயிருக்கலாம். என் இனத்தார் என்று இருக்க வேண்டும் என்றல்ல, பவுல் பிறந்த அதே கோத்திரத்திலே இந்த யூனியாவும் பிறந்திருக்கலாம். இவர்கள் இரண்டு பேரையும் குறித்து சொல்லும்பொழுது என்னோடே கூட காவலில் கட்டுண்டவர்களாயிருந்தார்கள் என்கிறார். எனவே ரோம சாம்ராஜ்யத்திலே எங்கோ அவர் சிறைச்சாலையிலே இருந்திருக்கும் பொழுது இவர்களும் அவர்களுடன் சிறையிலே இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அந்த இரண்டு பேரையும் குறித்து பவுல் நல்ல மதிப்பு வைத்திருந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் இரண்டு பேரையும் அவர் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தியதாக தெரியவில்லை. ஏனென்றால் இவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் முன்னதாகவே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த விசுவாசிகள் என்று தெளிவாக இங்கே சொல்கிறார். வழக்கத்திற்கு மாறான ஒரு சூழ்நிலையில்தான் ரோம திருச்சபை பவுல் அப்போஸ்தலனால் நிறுவப்பட்டது. பவுல் அப்போஸ்தலன் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை கொரிந்து பட்டணத்திலே சந்தித்தார். கடை வீதியிலேதான் அவர்கள் சந்திப்பு ஆரம்பமானது. இப்பொழுது நாம் பார்த்த அந்த இரண்டு பேரையும் சிறைச்சாலையிலே சந்தித்திருக்கிறார். பின்னர் இவர்களும் ரோமாபுரிக்கு சென்று அங்கே சபையை ஆரம்பித்திருக்கிறார்கள். பாருங்கள், ரோமர் 16:8-9 வசனங்கள், கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய உருபானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். இந்த அம்பிலியா என்று சொல்லப்படும் பெயர் ஆதி கிறிஸ்தவர்களின் கல்லறைகளிலே காணப்படும் அடிமையின் பெயராக இருக்கிறது. பொதுவாக அந்த பெயர் பெற்ற மதிப்புள்ள மக்களை பார்க்கலாம். இந்த அம்பிலியாவும் அப்போஸ்தலனாய் பவுலால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொண்டவனும் அவருடைய இருதயத்திற்கு மிக நெருக்கமான ஒருவனுமாய் இருந்திருக்க வேண்டும். உர்பான் என்றால் பட்டணத்துக்காரன் என்று பொருள்படுகிறது. இதுவும் அநேக அடிமைகளுடைய ஒரு பெயராயிருக்கிறது. அதாவது கிராம பகுதிகளை விட பட்டணத்திலேயே வளர்ந்தவன் என்பதை இது குறிக்கிறது. இதை குறித்து சொல்லும்பொழுது உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மோட உடன் வேலையாள் என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தாக்கி என்பது ராஜ பரம்பரையிலே வந்த ஒரு பெயராயிருக்கிறது. இது ஒரு ஆணுடைய பெயர். இவன் அப்போஸ்தலனாய் பவுலுக்கு மட்டுமல்ல முழு திருச்சபைக்குமே பிரியமானவனாய் இருந்திருக்கிறான். ரோமர் 16:10 கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயை வாழ்த்துங்கள், அரிஸ்தோபோலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். அப்பல்லே என்று சொல்லும்பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். இது ஒரு கிரேக்க பெயராக இருக்கலாம் அல்லது யூத பெயராகவும் இருக்கலாம். இது யூதர் மத்தியிலே ஒரு பொதுவான பெயர். இவன் குறிப்பிடத்தக்க சோதனையின் மத்தியிலே நிலைத்து நின்றவன். பாரம்பரியம் இவர் ஒரு பேராயராக சிமிர்னாவிலே அல்லது ஹீரக்லியா என்ற இடத்திலே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அரிஸ்தோபோலு, இவன் ஏரோதின் பேரன் என்று சொல்லப்படுகிறது அல்லது தன்னுடைய எஜமானின் பெயரை தனக்கென்று எடுத்துக்கொண்ட ஒரு அடிமையாகவும் இருக்கலாம். அதை குறித்து தெளிவாக சரித்திரத்திலே இல்லை. ரோமர் 16:11 என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள், நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். ஏரோதியோன் உண்மையாகவே யூதகுலத்தைச் சேர்ந்தவன். ஏனென்றால் அவனை என் இனத்தான் என்று பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். பெயரை பார்க்கும்பொழுது இவன் ஏரோதின் குடும்பத்தைச் சேர்ந்தவனாய் காணப்படுகிறான். இவன் ஒருவேளை ஏரோதியின் வீட்டிலே அடிமையாக வேலை செய்திருக்கலாம். நர்கீசு அகரிப்பா ராஜாவினாலே கொலை செய்யப்பட்டவன். இங்கே காணப்படுகிற பெயருக்கு சொந்தமானவன் நர்கீசுவின் வீட்டிலே அவனுக்கு சொந்தமான ஒரு அடிமையாக இருந்திருக்கலாம். எனவே அவனுடைய பெயரை வைத்திருந்தான். ரோமர் 16:12 பாருங்கள், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பேர்சியாலை வாழ்த்துங்கள். திரிபேனா மற்றும் திரிபோசா என்று சொல்லும்பொழுது மென்மையான மற்றும் அரும் சுவையான என்று பொருள்படுகிறது. இந்த இரண்டு பெண்களும் யார் வீட்டிலோ வேலை செய்த வீட்டு வேலைக்கார பெண்மணிகள் என்று நாம் யூகிக்கலாம். இவர்கள் இரண்டு பேரும் அப்போஸ்தலனாய் பவுலுக்காக கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது திருச்சபையிலே சிறந்த சேவை செய்திருக்கிறார்கள். பெர்சியாளும் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாள். பெர்சியாளும் விடுதலை செய்யப்பட்ட ஒரு பெண்மணி. அவளுடைய நிலைமையினாலே மற்ற இரண்டு பெண்களை காட்டிலும் மிகவும் கர்த்தருக்காக பிரயாசப்பட வாய்ப்பு பெற்றவளாய் இருந்திருக்கிறாள். ரோமர் 16:13 கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். இந்த அதிகாரத்தை பொறுத்தமட்டிலேயும் ஒரு நிழலோட்டமான மனிதனாக தெரிகிற இவனுடைய வாழ்க்கையிலே இவனை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ரூப் என்று சொல்லும்பொழுது இரத்த வர்ணமான அல்லது சிவப்பான என்று சொல்லலாம். அவனுடைய பெயருக்கு பொருள் சிவப்பு. அவனுடைய நிறம் அவனை வித்தியாசமானவனாக்கவில்லை. இவனை குறித்து சொல்லும்பொழுது அவன் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சொல்லும்பொழுது இந்த அதிகாரத்திலே காணப்படுகிற மற்றவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படவில்லையா என்று கேட்கலாம். ஆம், அவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். ஆனால் இவன் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். அதாவது கர்த்தரிலே குறிப்பிடத்தக்க ஒரு மகன் என்று நாம் சொல்லலாம். இந்த ரூப்பை பார்க்கும்பொழுது அவன் தகப்பனாரால் திருச்சபையிலே பெயர் பெற்றவனாகிறான். மார்க்கு தனது சுவிசேஷத்தை எழுதும்பொழுது குறிப்பாக ரோமானியர்களுக்காகவே அதை எழுதினார். சிரேனே ஊர் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். அங்கே சொல்லும்பொழுது மார்க் 15:21 சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் அடியிலே கீழே விழுவதைக் கண்ட ரோம போர் வீரர்கள் கூட்டத்திற்குள்ளே எட்டி பார்த்திருக்கிறார்கள். திடகாத்திரமான இந்த சீமோனை பார்த்தவர்கள் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த செயலானது அவனுக்கு சற்று புகழை சேர்த்தது என்று சொல்லலாம். எனவேதான் ரோம மக்களுக்கு எழுதுகிற மார்க்கு அலெக்சாண்டர் ரூப் இவர்களின் தகப்பன் என்று குறிப்பாக எழுதுகிறார். ரோம திருச்சபையிலே உள்ள எல்லாருக்கும் ரூப்பை தெரியும். ஏனென்றால் அவன் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறான். கவனித்தீர்களா? ரூபின் தாயாருக்கும் பவுலோபோஸ்தலன் வாழ்த்து சொல்கிறார். மட்டுமல்ல, அந்த தாய் தனக்கும் ஒரு தாய் என்று சொல்கிறார். பவுலோபோஸ்தலனுடைய தாயை குறித்தோ தகப்பனை குறித்தோ நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எருசலேம் பட்டணத்திலே ஒரு அருமையான தாயை குறித்து, சிரேனே ஊரானாய சீமோனின் மனைவியை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவர்கள் பவுலோபோஸ்தலனுக்கு ஒரு தாயை போல இருந்திருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா? பவுலோபோஸ்தலன் மனம் திரும்பி முதல் முறை எருசலேமிற்கு வந்தபொழுது விசுவாசிகள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இத்தனை வலிமை மிக்க பரிசேயன் இத்தனை உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று எண்ணினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் ரூப்பின் தாய் பவுலை அழைத்து தங்கள் வீட்டிலே ரூப்போடே தங்கும்படியாக கூறியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாட்களை நினைவு கூர்ந்துதான் பவுல் இங்கே எழுதுகிறார். இந்த அருமையான கிறிஸ்தவ தாயாரை குறித்து நாம் என்ன சொல்லலாம்? பாருங்கள், ரோமர் 16:14, அசிங்கிரித்துவையும் பிலேகோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். நமக்கு இவர்கள் எல்லாரும் பெயர்களாய் தெரிகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே பவுல் அறிந்தவராயிருந்தார். ஒருவேளை இவர்கள் அனைவரையுமே கிறிஸ்துவண்டை வழிநடத்திய கிருபை பவுலப்போஸ்தலனுக்கு கிடைத்திருக்கலாம். ரோமர் 16:15, பிலோலோகையும் யூலியாளையும் நேரேயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். இதுவும் ரோம திருச்சபையில் இருந்த ஒரு கூட்டம் விசுவாசிகள். மற்ற கிறிஸ்தவ விசுவாசிகளோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். பாருங்கள், ரோமர் 16:16, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். பவுலப்போஸ்தலனுடைய காலத்திலே இது ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் முறையாயிருந்தது. ஆனால் இன்றைய சமுதாயத்திலே இப்படி நாம் வாழ்த்த வேண்டியது அவசியமில்லை. 17-18 வசனங்களை பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது இந்து வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் மிக மிக பொருத்தமான சிறந்த ஒரு ஆலோசனையாயிருக்கிறது. திருச்சபைக்குள்ளே பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து விசுவாசிகள் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஏன் விலக வேண்டும்? அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இல்லை, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய பேச்சு மிக இனிமையானதாக இருக்கும், ஆனால் கபடு இல்லாதவர்களையும் இவர்கள் வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கூட கவனித்திருக்கலாம், சிலரை குறித்து நீங்கள் நல்ல மதிப்பு வைத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களோடு இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இந்த வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவர்களாலே வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 16:19 வசனம், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கவனித்தீர்களா? இவர்களுடைய விசுவாசத்தை குறித்து பல இடங்களிலே பேசப்படுகிற ஒன்றாயிருந்திருக்கிறது. ஆனாலும் விசுவாசமானது கீழ்ப்படிதலினாலேயே வெளிப்படையாய் விளங்குகிறதாயிருக்கிறது. நன்மைக்கு ஞானிகளும் என்று சொல்லும்பொழுது கர்த்தருடைய வசனத்தினாலே சரியாக போதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தீமைக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது எது தீமை என்று அறியாமல் அதிலே விழுந்து போய்விடக்கூடாது. கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதும்பொழுது 1 கொரிந்தியர் 14:20, சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறார். ரோமர் 16:20 பாருங்கள், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்க போடுவார். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். ஆம், சமாதானத்தின் தேவனே சாத்தானை கால்களின் கீழே மிதிக்க போகிறார். அதுவரைக்கும் நாமும் பிசாசிற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும், விழிப்புணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுது பவுலப்போஸ்தலன் ரோமர் திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதும்பொழுது அவரோடு இருந்த விசுவாசிகளும் ரோமர் திருச்சபையிலே உள்ளவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், ரோமர் 16:21, என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சுசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இவர்கள் எல்லாரும் பவுலோடு கூட ஊழியத்திலே இணைந்திருந்தவர்கள். அவர்களும் ரோம விசுவாசிகளுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். வசனம் 22 பாருங்கள், இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். கவனித்தீர்களா? அப்போஸ்தலனாய் பவுல் இந்த கடிதத்தை எழுதுவதற்கு தனக்கு ஒரு செயலாளரை வைத்திருந்திருக்கிறார். கலாத்தியர் நிருபம் மட்டும் அப்போஸ்தலனாய் பவுல் தானே எழுதியதாக சொல்லப்படுகிறது. ரோமர் 16:23, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்ரானக்காரனாகிய எரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இங்கே நாம் பார்ப்பது போல கொரிந்து பட்டணத்திலே காயுவின் வீட்டிலேதான் பவுலப்போஸ்தலன் தங்கியிருக்கிறார். எனவே காயுவும் ரோம விசுவாசிகளுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். ரோமர் 16:24, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அப்போஸ்தலன் பவுல் வழக்கமாக விசுவாசிகளுக்கு வாழ்த்துதல் கூறி அவர்களை ஆசீர்வதிப்பது போல இங்கேயும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கிருபை எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கிருபை எவ்வளவு தேவை என்பதையும் அவர் அறிந்தபடியினாலே தான் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்கிறார். ரோமர் 16:25-27 வரை கவனியுங்கள். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசிக்கிறதற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். 25 வசனத்திலே ரகசியம் என்று சொல்லப்படும் பொழுது இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒன்றை குறிக்கிறது. அதாவது தேவன் யூதர்களையும் புறஜாதியாரையும் எடுத்து திருச்சபையாகிய ஒரு சரீரத்தை உருவாக்குவதை இது குறிக்கிறது. சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு என்று சொல்லும்பொழுது விசுவாசத்தினாலே உண்டாகும் கீழ்ப்படுதலை குறிக்கிறது. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 10:27 வசனத்திலே சொல்லும்பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று இயேசு கூறினார். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தின் கனியும் விசுவாசத்தின் செயல்பாடுமாயிருக்கிறது. இறுதியான வசனத்திலே சொல்லும்பொழுது, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின்படியே நம்மை ஸ்திரப்படுத்த வல்லவரும் ஞானமுள்ளவரும் என்று குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவருக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அவரே உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர். உலகம், மாமிசம், பிசாசை நீங்கள் ஜெயித்து வாழ உங்களுக்குள்ளே தூய ஆவியானவரை அருளுகிறவர். அவருக்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன். ரோம நிருபத்தை கற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஸ்திரப்பட்டவர்களாக அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ரோமர் நிருபத்தை நாங்கள் கற்று முடிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கருத்தோடு கடந்த 36 நிகழ்ச்சிகளையும் கவனமாய் கேட்டு குறிப்பெடுத்து தங்கள் வாழ்க்கைக்கென்று சொந்தமாக்கிக் கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலர் இந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்து மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தியத்தை சரியானபடி புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தெளிவாக அறிந்து கொள்ளவும் தூயாவியானவரே அவர்களுக்கு கிருபை செய்தருளும். யார் யாருடைய வாழ்க்கையிலே என்னென்ன தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையை அனுதினமும் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறது மட்டுமல்ல, அதே விசுவாசத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் நீர் சித்தம் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் நீரே நீதிமானாக்க வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மன தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யோசுவா 23:10. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யோசுவா 23:10.